அத்தியாயம் 10 கண் திறந்தது. முதல்ல நதி வெள்ளத்தில், அதுக்கப்புறம் உடைப்பு வெள்ளத்திலையும் அகப்பட்டு திண்டாடினதுனால நம்ம பெரிய பழுவேட்டரையர் பார்த்தீங்கன்னா மரக்கட்ட மாதிரி உணர்ச்சியே இல்லாமல் தூங்கி போயிட்டார். ரொம்ப நேரம் நல்லா தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக அவருக்கு நினைவு கனவு எல்லாம் வருது. நினைவு கலந்த ஒரு கனவு. அந்த சமயம் என்ன அது, அவர் கனவா அது நினைவானே அவருக்கு தெரியல. துர்கா பரமேஸ்வரி கோவில் விக்கிரகத்துக்குள்ளேந்து அந்த துர்காவே எழுந்து அவர்கிட்ட வர்றா. அப்படியே கோபமாக அவரை பார்க்குறா. பார்த்து அவளே பேசுகிறா, ஏ பழுவேட்டரையா, நீயும் உன் குலத்தாரும் தலைமுறை தலைமுறையே எனக்கு வேண்டியவங்க, அதனால தான் உன்னை எச்சரிக்கிறேன். உன்னோட அரண்மனையில் நீ கொண்டு வந்து வச்சிருக்கிய அந்த நந்தினி, அவன் மனுஷ பெண் கொண்ட ராட்சசி, உன்னோட குலத்தையும் சோழர்களோட குலத்தையும் வேரோடு அழிச்சு போடுறதுக்காக வந்தவ. அதுக்கு சரியான சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறா. அவளை உன் அரண்மனையிலேருந்தும் உன் மனசுலேருந்தும் தூரப்போடு, இல்லைனா உனக்கும் உன் குலத்துக்கும் என்னைக்கும் அழியாத கெட்ட பேர் அவள் ஏற்படுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு தேவி திரும்ப போய் விக்கிரகத்துக்குள்ளே புகுந்துக்கிட்டான். பழுவேட்டரையர் அப்படியே திடுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. அவரோட உடம்பு இன்னும் அப்படியே கிடுகிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்குது. இது இன்னும் கனவு தானா அப்படின்னு நம்புறதுக்கே அவருக்கு வந்து சிரமமா இருக்குது. ஒரு கனவாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொழுது விடிஞ்சிருச்சு. புயலோட உக்கரம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, ஆனால் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. சோன்னு சத்தம் கேட்டுட்ருக்கு. கோவிலோட வெளி மண்டபத்தோட விளிம்பில் வந்து நின்று சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்தோட உடைப்பு வந்து நல்லா பெருசாகி நல்லா சுற்றி வந்து கோவிலை சுற்றி சுழி போட்டு தண்ணி ஓடிட்டு இருக்குது. எங்கேயுமே அவருக்கு வெளில போகிறதுக்கான ஒரு இதுவே இல்லை. எப்படி போகிறது, எது எவ்வளோ தண்ணி ஆழம்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த சுழி போட்டு போகிற வெள்ளம் வந்து இதோட நம்ம இந்த கோவிலோட கீழே உள்ள அஸ்திவாரத்தையும் அதை அழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ வேணாலும் இந்த மண்டபமும் கீழே விழலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து திருப்புரம்பியத்துக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடமா இருக்கணும், பக்கத்தில் இருக்கிற ஒரு காடாக இருக்கணும் அப்படின்னு சுற்றி இருக்கிறதெல்லாம் பற்றி முடிவு பண்ணுறாரு. அந்த திருப்புரம்பியம்னோடனே அவருக்கு அந்த பள்ளிப்பட கோவில் ஞாபகம் வருது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த யுத்தமும் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த யுத்தத்தில் சோழர் குலத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய உதவியெல்லாம் நம்ம குலத்தவர்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கெட்ட பேரை ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம இப்போ ஏதாவது பண்ணிடுவோமோ அப்படின்னு அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. கனவுல வந்து நம்ம அம்பாள் எச்சரித்தது இதை எல்லாம் மனசுல வருது. எப்படி இருந்தாலும் சரி, இனிமே நம்ம சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். நந்தினியோட அந்தரங்கம் என்ன அப்படிங்கறத நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். முதல்ல இங்கேருந்து தப்பிச்சாலும் அதெல்லாம் நடக்கும், எப்படி தப்பிக்கிறதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போதான் வந்து அந்த கோவிலை சுற்றி வெளில வந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குது. அந்த வேப்ப மரம் வந்து பழைய காலத்து வேப்ப மரமாக இருக்கணும். ஆனால் எப்படியும் அதுவும் வந்து வேரெல்லாம் அறுத்துக்கிட்டு தான் தண்ணி போயிட்டுருக்கணும். இந்த மண்டபம் விழறதுக்கு முன்னாடி இந்த வேப்ப மரம் எப்படியும் விழுந்துடும். வேப்ப மரம் ஒரு வேளை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நேராக விழுந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த இந்த ஆற்றை தாண்டி பக்கத்தில் அடுத்த கரையில் வந்து ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்கு பாலம் போட்ட மாதிரி இந்த மரம் விழுந்துடும். அதை தாண்டி இந்த மரத்து மேலே ஏறி அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த இதில் காட்டுக்கு போய் தப்பிக்கலாம், பக்கத்தில் உள்ள ஊருக்கு போய் ஏதாவது அவர் தப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த வேப்ப மரத்தை பார்த்துட்ருக்கிறாரு. அந்த சமயத்தில் சரி எப்படி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வேப்ப மரம் விழுந்துடும், இந்த துர்கா பரமேஸ்வரி தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கான இது கொடுத்துருக்குறா, அதனால் நம்ம அவளை போய் முதல்ல தரிசனம் பண்ணி அவள்கிட்ட நன்றி சொல்லிட்டு வந்துவோம்னு கிட்டே போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு குரல் கேட்குது. இவர் நமஸ்காரம் பண்ணுற சமயத்தில் அந்த வேப்ப மரமும் கீழே முறிஞ்சு விழுது. சரி அதை அடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அதை கிராஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்புறதுக்குள்ளே வெளியிலேருந்து ஒரு குரல், ரவிதாசா ரவிதாசா, மந்திரவாதி மந்திரவாதி அப்படின்னு கூப்பிடுது. இவருக்கு உடனே ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. முன்னாடி அவர் தம்பி சொன்னது அதெல்லாம் ஞாபகம் வருது அவருக்கு. ஏற்கனவே மந்திரவாதி ஒருத்தன் வர நந்தினியை பார்க்க வர்றது, இதிலலாம் உள்ள மரமும் ஒரு வேளை இப்போ நமக்கு தெரிய போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே படுத்து கிடக்கிறாரு. அவன் வந்து வந்தவன் மேலே ஏறி உள்ளே வந்து பார்க்குறான். யோ உன்னை எவ்வளோ நேரம் எங்கெல்லாம் தேடுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போடுறான். அப்படியே அவர் அசையாமல் படுத்து கிடக்கிறாரு. மூஞ்ச பார்த்த உடனே அவன் ஐயோ ஆன்னு என்னென்னோ சத்தம் போட்டுட்டு தட தடன்னு இறங்கி அந்த மரத்தோட விளிம்பில் ஏறி அவர் எப்படி நினச்சாரோ அதே மாதிரி அந்த மரத்து மேலே ஏறி அந்த காட்டுக்குள்ளே போந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். உடனே இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் ஏறி பொறுமையாக அந்த மரக்கட்டை வழியாக ஏறி அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த காட்டுக்குள்ளே போயிட்டார். நல்ல வேலை இப்போ நம்ம ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலேருந்து பழுவேட்டரையர் தப்பிச்சு காட்டுக்கு இறங்கிட்டார். அந்த காட்டில் வந்து நல்ல நிலா வெளிச்சம் இருந்ததுனால அந்த ஈரக்காலடியை பின்பற்றி அவரே எங்கே போனானோ அந்த பக்கமாக போகிறாரு. அவர் கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தையடி பாதை அந்த வழியாக தான் போயிட்டுருக்காரு. அந்த ஒத்தையடி பாதை முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுளுந்து வெளிச்சம் மட்டும் தெரியுது. அது நடந்து போயிட்டே இருக்கிறதுனால அது யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அது பின்னாடியே போகிறாரு. அவர் அதுக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பழைய மண்டபத்துக்கிட்ட போகுது. அது பழைய மண்டபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது பள்ளிப்படை, நம்ம பிருத்திவிபதியோட பள்ளிப்படை, அது பள்ளிப்படை கோவில் தான் அது. அதோட ஒரு சுவர் ஓரமாக போய் அவர் ஒளிஞ்சுக்கிறாரு. உள்ள வந்து இவர் எதிர்பார்த்த மாதிரியே பேச்சு குரல் கேட்குது. யோ மந்திரவாதி உன்னை எத்தனை நேரமாக தேடிட்டு இருக்கு தெரியுமா, நீ ஒருவேளை வர முடியாம போயிட்டோ இல்ல உன்னையும் தான் அந்த யமன் கொண்டுட்டு போயிட்டானோன்னு பயந்து போயிட்டான் அப்படிங்கிறான் தேவராளன். மந்திரவாதி உடனே ரவிதாசன் உடனே கடகடன்னு சிரிக்கிறான். ஏமா என்கிட்ட ஏன் வர்றான், சுந்தர சோழரையும் அவரோட ரெண்டு பிள்ளைங்களையும் தான் ஏமா நெருங்கிட்டு இருக்கிறான், நாளைக்கு தினம் அவங்களோட வாழ்நாள் முடிஞ்சிடும் அப்படிங்கிறான் அந்த மந்திரவாதி. இந்த சமயம் பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சு பிரகாசமாக ஒரு மின்னல் ஒன்று மின்னுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.